கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு கூட, அது மாத்திரமல்ல நான் சார்ந்திருக்கிற வேலூர் ஆற்காடு சபையாருடைய அன்பு வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாம் பாடத்திற்கு எடுத்துக்கொண்ட பாடத்தினுடைய தலைப்பு
மகா உபத்திரவத்திற்கு ஜீவன் தப்பித்துக் கொள்ளுதல் என்ற ஒரு தலைப்பின் கீழாக, இதற்கே உரிய ஆதார வசனம் எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:12-14 நாம் வாசிக்க கேட்கலாம்.
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால், நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
போதும். அப்போ இந்த ஒரு தீர்க்க தரிசன வசன பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்போ இங்க இஸ்ரேல் ஜனங்கள் குறித்து சொல்லும் போது ஒரு உபத்திரவம் வருது. உங்கள் மேல அந்த உபத்திரவம் வரும் பொழுது, ஒருவேளை அந்த இடத்துல யோபு, நோவா, தானியேல், ஒருவேளை இவர்கள் மூன்று பேர் மாத்திரமே தங்களுடைய நீதியினால் ஜீவன் காப்பாற்றப்படுவார்கள் அப்படி சொல்லும் போது, ஒருவேளை இந்த ஒரு உபத்திரவம் வரக்கூடிய நாட்கள்ல இஸ்ரேல் தேசத்தின் மீதும் அங்க இருக்கு. அதே நிழல் நாம பார்க்கும்போது, நிஜமாக பார்க்கும்போது இந்த முழு உலகத்தின் மீதும் இந்த ஒரு மகா உபத்திரவம் வர அங்க காத்து கொண்டிருக்குது. ஆனா இந்த மகா உபத்திரவத்தில் யார் சிக்குவதில்லை அப்படின் போது, நோவாவோ, டேனியலோ அல்லது யோபுவோ அதற்குள்ளாக அவர்கள் சிக்குவதில்லை. ஏன் அப்படின் போது, அவர்கள் தங்களுடைய மூன்றாவது அந்த உயிர் தேர்தலுக்குரிய ஒரு வாய்ப்பில் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லும் போது அப்ப அந்த மகா உபத்திரவ காலத்துக்குள்ளாக இவர்கள் பிரவேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி இருக்கும்போது இது யாரா தான் இருக்க வேண்டும் என்று நாம பார்க்கும் பொழுது, ஏன்னா இன்றைக்கு நாம் தான் ஒரு மகா உபத்திரவத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அதனால இது வந்து அவர்கள் மூவரை பற்றி இங்க பேசல. அப்ப யார் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்குதுன்னா அது நாம் தான். ஒருவேளை நாம அப்படி இருக்கும் போது அந்த ஒரு மகா உபத்திரவத்திற்கு நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படணும் அல்லது தப்புவிக்கப்படணும் அப்படின் போது, நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, அவர்களுடைய அந்த மூவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டுட்ட அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதியும் உத்தமனுமாக வாழ்ந்தார்கள். அப்போ இங்க தேவன் என்ன சொல்றார் அப்படின் போது, ஒருவேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில, ஏன்னா நீங்களும் ஒரு மகா உபத்திரவத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சமயத்துல அந்த மூன்று புருஷர்கள் போல உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பதாக நீதியும் உத்தமர்களாக வாழ்ந்தால் நீங்களும் ஜீவன் தப்புவிக்கப்படுவீர்கள். அப்போ நாம வந்துட்டு அவங்க மூன்று பேர் பற்றி பேசுறதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க மூன்று பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய விலை உயர்ந்த பாடங்கள் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக அங்க இருக்குது.
இந்த இரண்டாம் வருகைக்கு சம்பவிக்கிற காரியங்களும் மற்றும் இந்த இரண்டாம் உலகம் முடிவுக்கு வரும் போது எவ்விதமான ஒரு சூழல் இந்த பூமியில சூழ்ந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்லும் போது சொல்றாரு. மத்தேயு 24:21
ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிக்கிறாததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும்.
பாத்தீங்களா, அப்போ இந்த ஒரு மிகுந்த உபத்திரவத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அப்படி இருக்கும்போது ஏனோ லிட்டரலாவே அந்த மூன்று புருஷர்கள் தானியேல், யோபு, இவர்கள் பார்க்கும்போது லிட்டரலாவே அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய ஜீவன் போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலுக்குள்ள அவர்கள் சிக்கி இருந்தார்கள். லிட்டரலாவே அவர்கள் தங்களுடைய ஜீவன் போகக்கூடிய ஒரு வாய்ப்புலதான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். எப்படி அப்படின் போது தேவனுக்கு முன்பாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்களை தப்புவித்தது. ஆனா இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த மூவரும் தங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது என்று தெரிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு தேவனுக்கு முன்பாக ஒரு நல்ல நிலையை காண்பித்தார்கள் அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா தங்கள் மேல் ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று தெரியாததற்கு முன்பதாகவே தேவனுக்கு முன்பாக அந்த நீதிமானும் உத்தமனுமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். சோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு வந்துட்டு நாம எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரவம் அல்லது ஒரு கஷ்டகாலம் அல்லது ஒரு ஆபத்தான சூழல். ஒண்ணு, அந்த ஆபத்தான சூழல்களுக்குள்ள நம்முடைய ஜீவன் போகிறதுக்கும் அல்லது காப்பாற்றப்படுவதற்குமான அதிகபட்சமான வாய்ப்புகள் நமக்கு முன்பதாக அங்க இருக்கின்றது. அப்ப நாம முக்கியமா இந்த ஒரு பாடத்துல நாம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, நம்முடைய ஜீவனை தப்புவித்து கொள்வதற்கும்
நம்முடைய ஜீவனுக்கான வளர்ச்சியின் நிலைகளை நோக்கி சென்று கொண்டு இருப்பதற்கும் அல்லது காப்பாற்றப்படுவதற்கும் நாம் இந்த கடைசி நாட்களிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நாம் முக்கியமாக பார்க்குறோம். ஏன் அப்படின் போது நம்முடைய இரட்சகர் தலையாக இயேசு கிறிஸ்து இந்த இரண்டாம் வருகை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் அவருடைய சீஷர்களுக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய சரீர அங்கங்கள் அனைத்து சனங்களுக்கும் அவர் இதே விஷயத்தை தான் சொல்றார். நீங்க வசனம் பார்க்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:35-36.
பூமியிலெங்கும் குடியிருக்கிற அவர் அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும்.
பூமியின் மேல் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும்.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம்,
அதான் சொல்ற, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம்
நீங்கள் தப்பி,
பாத்தீங்களா, நீங்கள் தப்பி முடியுங்க சார் வசனம்,
மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
போதும். அப்போ நம்முடைய அருமை இரட்சகர் ஒருவேளை இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாத அங்கங்களுக்கு அவர் கொடுக்கிற, ஒருவேளை அது ஒரு எச்சரிப்பா கூட இருக்குது அல்லது ஒரு விழிப்பா இருக்குது அல்லது நம்மளை ஜாக்கிரதை படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா கூட அது இருக்குது. அப்போ கர்த்தர் இயேசுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆலோசனை சொல்றார், நீங்க தப்பித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் நாம கவனிக்க வேண்டிய விஷயம், நாமோ ஜீவன் தப்பித்துக் கொள்றதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஸோ அப்படி இருக்கும் போது, ஆனால் இன்னைக்கு நாம ஒருவேளை அந்த மூன்று எபிரேய புருஷர்களுடைய வாழ்க்கையிலேருந்து மூன்று பேருடைய வாழ்க்கையில நம்ம பாடங்கள் எடுக்க முடியாது. ஆனால் அதில் ஒருவராகிய நோவா உடைய அவருடைய வாழ்க்கையின் சம்பவங்கள்லேருந்து மாத்திரமே நாம மிகப்பெரிய ஒரு பாடத்தை பார்க்குறோம். ஏன் அப்படின் போது நோவா கூட ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டவர். அதே சமயத்தில் அவருடைய ஜீவன் அழிந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பில் இருந்துட்டு ஜீவன் காப்பாற்றப்பட்டார். இதில் விசேஷம் என்னன்னா, நோவா தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்தார்? ஏன்னா தேவன் அவரை காப்பாற்றினார். ஆனா தேவன் வந்துட்டு அவரை காப்பாற்றினார் அப்படின் போது சாதாரணமா இல்ல. நோவாவுடைய விஷயத்துல தேவனுக்கு வெளிப்பட்ட ஒரு சில முக்கியமான நோவாவுடைய சில குணலட்சணங்கள். ஸோ அதுதான் அவரை காப்பாற்றுவதற்கான வழிவகுத்தது. சரி, ஒருவேளை அதனால நாம யாருடைய வாழ்க்கையிலிருந்து மாத்திரமே அந்த பாடம் எடுக்க இருக்கிறோம் அப்படின் போது நோவா மாத்திரம்தான். அப்போ ஒருவேளை நோவா குறித்து நாம் பார்க்கும் போது மகா உபத்திரவத்திற்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிற ஜல பிரளயத்திலிருந்து அவர் காக்கப்பட்டார். ஒருவேளை அவரை குறித்து நாம் சில விஷயங்கள் சொல்லும் போது அதே போல நாமும், ஏன்னா கர்த்தர் இயேசு சொல்லும் போது கூட நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அதே போல மனுஷகுமாரின் நாட்களிலும் நடக்கும் சொல்றோம். அதனால இப்ப நாம முழுசா அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ண போறது இல்லை. அடுத்து நாம அங்க பார்க்கும் போது ஒருவேளை நோவாவுடைய வம்சாவளி, ஸோ அது நாம அங்க பார்க்கும் போது நோவா வந்துட்டு மெத்துசாலாவினுடைய பேரன் மற்றும் லாமேக்கினுடைய மகன். ஒருவேளை நோவா குறித்து நாம் பார்க்கும்போது இவர் வந்துட்டு ஆதாமுடைய சந்ததியான ஆதாமுடைய மூன்றாம் மகன், யாருன்னா சேத்துவினுடைய சந்ததியில் வந்தவர் தான் இந்த நோவா. அது மாத்திரமல்ல, சேத் ஏன் அப்படின்னு போது இந்த சேத்தினுடைய சந்ததி, ஏன்னா சேத் தேவபக்தி உள்ளவராக இருந்தது போல அவருடைய சந்ததியில் வந்த அனைவருமே தேவபக்தி உள்ளவர்களாக தான் அங்கே காணப்பட்டார்கள். நோவாவும் அந்த சந்ததியிலே வந்ததுனால அவரும் ஒரு தேவபக்தி உள்ளவராக அங்கே காணப்பட்டார். ஏன்னா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் பார்க்கும்போது ஏனோக்கு வந்துட்டு இவரும் நோவாவுடைய முப்பாட்டனாக இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே சமயத்தில் நோவாவுடைய மகன் ஷேம் இவருடைய சந்ததியில் வந்தவர்கள் தான் நம்முடைய மூத்த முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசா, யாக்கோப். இவர்களெல்லாம் அந்த சந்ததியிலே வந்ததுனால அவர்களும் தேவபக்தி உள்ளவர்களாகவே காணப்பட்டார்கள். அடுத்து யாக்கோபுடைய சந்ததி பார்க்கும் போது யூதா, இவர்களும் எப்படி இருந்தாங்க, தேவபக்தி உள்ளவர்களாக அங்கே காணப்பட்டார்கள். விசேஷமாக சொல்லும் போது நம்முடைய அருமை இரட்சகர் கூட சேம் வம்சாவழியில் தான் வந்தார். தேவபக்தி உள்ள சந்ததியாக இருக்கிற சேம் வம்சாவழியில் தான் நம்முடைய அருமை இரட்சகரும் அங்கே வந்திருக்கிறார். அதனால நோவா இந்த ஒரு சந்ததியில் வந்ததுனால அவரும் அந்த தேவபக்தி உள்ளவராக அங்கே இருந்தார். ஒருவேளை அந்த முதலாம் உலகத்தில் நோவாவுடைய வாழ்க்கை குறித்த சில காரியங்கள் நாம் பார்க்கும்போது, ஏன்னா இந்த விழுந்து போன தூதர்களுடைய பாவம், அதனால் வந்த அரக்க சந்ததிகள். ஆனால் விசேஷம் என்னென்னா நோவா வந்து அந்த விழுந்து போன அரக்க சந்ததியினுடைய இரத்தத்தில் அவர் கலக்கலை. ஏன் அப்படின் போது அவர் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்த உத்தமமான ஒரு வாழ்க்கை அவரை அது காப்பாற்றியதாக அங்கே இருந்துச்சு. இன்னும் சொல்லிட்டா ஒருவேளை அவர் தேவனுக்கு முன்பதாக வாழ்ந்த வாழ்க்கையே அவரை அந்த ஒரு அந்த அரக்க சந்ததியினுடைய இரத்தத்திலிருந்து அவரை விலக்கி காத்தது. சரி, இப்போ நாம இவ்வளோதான் நோவா குறிச்சு. நம்ம அதிகம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இப்போ நாம நோவாவுடைய வாழ்க்கையில் உள்ள நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படுவதற்கு அல்லது தப்பித்து கொள்வதற்கான விலை உயர்ந்த விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது நாம் கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அது இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது முதலாம் உலகத்தில் வாழ்ந்த நோவாவுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட சில விலை உயர்ந்த குணலட்சணங்கள் பார்க்கும்போது அதில் முதலாவது நோவாவுடைய விஷயத்தில் வெளிப்பட்டிருக்கிறது தேவ பக்தி. நோவாவுடைய விஷயத்தில் பார்க்கும்போது முதலாவது அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார்னா தேவ பக்தி உள்ளவராக இருந்திருக்கிறார். ஏன் அப்படின் போது அவர் தேவ பக்தி உள்ள சந்ததியில் வந்ததுனால அதே பிளட் அப்படியே வந்துச்சு. அப்போது அதுதான் சொல்கிறாரு. இந்த விஷயத்த சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது ரெண்டு பேதுரு 2:9
கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை
சோதனை நின்று ரட்சிக்கிறார். இதுக்கு மேல் பகுதியில் தான் பேதுரு வந்துட்டு நோவா குறிச்செல்லாம் பேசிட்டு வருவான். அப்ப பேசிட்டே வரும்போது கர்த்தர் யார் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை ரட்சிக்கிறார். அந்த வகையில் நோவா அப்படி இருந்தார், தேவன் அவரை ரட்சித்தார், அல்லது அவருடைய ஜீவனை காப்பாற்றினார், அல்லது அவர் காப்பாற்றப்படுவதற்கு, அவருடைய ஜீவன் காப்பாற்றப்படுவதற்கு அவரிடத்தில் இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய விஷயம், தேவ பக்தி. அது அவரை ரட்சித்திருக்குது. அப்போ ஒருவேளை இந்த தேவ பக்தி என்ன நம்ம அப்படி பார்க்கும்போது, ஒருவேளை என்ஐவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேவ பக்திக்கு வந்து காட்லி மேன். ஸோ அப்படி என்னன்னா, ஒருவேளை அதுக்கு நம்ம கிரேக்க வார்த்தைகள் எல்லாம் போயிட்டு கடைசியில் நம்ம பார்க்கும்போது அதுக்குரிய மேலான அர்த்தங்கள் என்ன வருதுன்னா, தேவ பக்தி அப்படின் போது தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர், அல்லது தெய்வ சிந்தனை உள்ளவர், அல்லது தெய்வத்தை மட்டுமே சார்ந்து இருப்பவர். அப்போ இந்த ஒரு வார்த்தையிலிருந்து நாம பார்க்கும்போது நோவா எப்படிப்பட்டவராக அங்க இருந்திருக்கிறார் அப்படின் போது, தேவனை மட்டுமே சார்ந்து, தேவன் மீது மாத்திரமே நம்பிக்கையும், தேவனுக்கு மாத்திரமே உண்மையாகவும் அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்போ நோவான் இடத்துல தேவ பக்தி இருந்துச்சுன்னா அவர் என்ன செய்திருக்கிறார் போது, தேவனை மட்டுமே சார்ந்திருக்கிறார், அல்லது தேவனுக்குரிய சிந்தைகளையும் தனக்குள்ளே கொண்டவராக அவர் அங்கே வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் அவர்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக ஆக்கப்பட்டார்கள். ஏன்னா அவர்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அல்ல, தேவனை விசுவாசித்தார்கள், அதனால நீதிமான்களாக எண்ணப்பட்டார்கள். அப்ப நோவாவுடைய விஷயத்துல அவர் காப்பாற்றப்படுவதற்கு முதல் விஷயம் என்னன்னா, அவர் தேவ பக்தி உள்ளவராக இருந்திருக்கிறார். அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில தேவனை மட்டுமே அவர் சார்ந்திருக்கிறார், தேவனை மட்டுமே நம்பி இருக்கிறார், அல்லது தேவன் மீது மாத்திரமே அவருடைய பார்வை அங்க இருந்திருக்குது. சோ அப்படி நாம அங்க பார்க்கும்போது, ஒருவேளை இந்த கடைசி நாட்களில் நாமோ அந்த மகா உபத்திரவத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படணும் அல்லது தப்புவிக்கப்படணும்னா நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, தேவ பக்தி. ஏன் அப்படின் போது, தேவன் வந்து இந்த பரமாலைப்பில் வந்த ஒவ்வொரு இடத்திலும் அவர் கண்டிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா தேவ பக்தி. ஏன்னா உதாரணம் நமக்கு தெரிய, கொன்னேலி வந்துட்டு தேவன் அழைச்சார், ஆனா எப்போ அழைக்கலன்னா, தேவன் அழைப்பு கொடுப்பதற்கு முன்பதாகவே கொன்னேலி எப்படி இருந்தார்னா, அவன் தேவ பக்தி உள்ளவனும். இப்ப தேவன் என்ன செய்யறான்னா, இந்த பரமாளிப்பு புரஜாதிகளுக்கான காலம் சமயம் வந்தபோது அந்த முதல் அழைப்பை ஏன் கொர்நேலி கொடுத்தார்னா, கொர்நேலி இருந்துட்டாரு தேவனுக்கு முன்பாக தேவ பக்தி உள்ளவனா, பாத்தீங்களா? சோ அப்படி நாம இங்க பார்க்கும் போது, ஏன்னா தேவன் விரும்பிட்டாரு இந்த ஆதாம் சந்ததியில அல்லது இந்த மனுக்குலத்தே தேவன் அவர் எப்படி எதிர்பார்த்தார் அப்படின் போது, மல்கியா 2:15
அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே, பின்னை ஏன் ஒருவரை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே.
போதும், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே, அதுதான் அவருடைய நோக்கம். தேவன் இந்த சந்ததியை, ஆதாம் சந்ததியை அவர் சிருஷ்டித்ததனுடைய நோக்கம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, தேவ பக்தியுள்ள சந்ததியாக அவர்கள் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஆதாம் சந்ததி அப்படி இருக்கானா, இல்லை. ஆனால் மாறுவார்கள். எப்போ? 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிற்பாடு அவர்கள் முழுவதுமாக தேவன் எதிர்பார்த்துட்ட அந்த சந்ததி உள்ள ஜனங்களாக காணப்படுவார்கள். ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, தேவன் இந்த 7000 வருஷத்திற்கு பின்பதாக அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேவ பக்தி உள்ள சந்ததிகளுக்கு முன்பதாகவே இன்னும் சொல்லிட்டா, இன்னைக்கு நாம கடந்து சென்றுட்டு இருக்கிற இந்த 6000 வருட கால பகுதியில விசேஷமா தேவன் என்ன செய்யறான்னா, ஒரு சிலரை அப்படிப்பட்ட ஜனங்களா அவர் தெரிந்து கொண்டார். அதுல நாம பார்க்கும் போது முற்பிதாக்கள், அடுத்து நாம பார்க்கும் போது பிற்பாடு யூதா சந்ததியினர், இவர்கள் எல்லாம் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கிறதுனால தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆனா அதுக்கு பிற்பாடு ஒரு யுகம் மாற்றம். சுவிசேஷ யுகத்தில் தேவன் வந்துட்டு இந்த மற்ற புரஜாதி ஜனங்கள் மத்தியிலிருந்து யாரெல்லாம் இந்த தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தார்களோ அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் விசேஷம் என்னன்னா, நாமும் உண்மையான தேவனை அறிந்திட்ட தேவ பக்தியில் இருக்கும் போது தேவன் நம்மளை அழைச்சாருங்களா? தேவன் தேவ பக்தி உள்ள சந்ததி தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. தேவ பக்தி உள்ள சந்ததியை தான் தேவன் விரும்புகிறாரு. தேவ பக்தி உள்ளவர்களை தான் தேவன் இந்த பரம அழைப்புல அழைக்கிறார். அப்படின் போது நாம எல்லாம் அப்படி இருந்தங்களா இல்லைங்களா? இல்ல, தேவன் அப்படிதானே வளைக்கிறார். அதனால ஒருவேளை நாம தேவ பக்தி உள்ள சந்ததியா இருந்தோமா, ஜனங்களா இருந்தோமா? ஏன்னா நம்முடைய தேவர்கள் தேவன்னு சொல்லிட்டா என்னென்னமோ வணங்கிட்டு இருந்தோம். ஆனா எப்படி தேவன் அழைச்சார்? ஆனா உண்மை தேவனை அறியல, ஆனா தேவ பக்தி இருந்துச்சு. அது தேவனை அறியாத பக்தி. ஆனா தேவன் பார்வையில அது உண்மையான பக்தி. தேவ பக்தி இருந்துச்சு, உண்மையான பக்தி. தேவனை அறியல, ஆனா உண்மையான பக்தி. ஆனா தேவன் என்ன பண்ணான்னா, அவரை அறியாத பக்தி தான், ஆனா அது உண்மையான பக்தியா இருந்ததால தேவன் என்ன பண்ணிட்டான்னா, நம்மளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உண்மையான தேவ பக்தியில் வாழ்வதற்கு நான் உங்களை வழி நடத்துறேன். ஆனா தேவன் விரும்பினார். ஏதோ ஒரு பொய்யான ஒரு தேவ பக்தி தான் சில பேருக்கு இருந்துச்சு, ஆனா உண்மையான தேவ பக்தி இருந்துச்சு. ஆனா ஏதோ மற்ற ஏதோ வணங்கிட்டு இருந்தோம். உதாரணத்துக்கு நாம யார் சொல்லலன்னா ஆபிரகாம். உண்மையான தேவன் யாருன்னு தெரியாது, ஆனா அவருக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா அந்த தேவ பக்தி இருந்துச்சு. ஆனா தேவன் யாரு தெரியாது, ஆனா தேவன் யார் அறியாத தெரிஞ்ச தேவ பக்தி பார்க்கும் போது தேவன் அதை விரும்பிட்டு உண்மையான தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தி அவர் சரியான தேவ பக்தியில வளர தேவன் அங்க வாய்ப்பு செய்தார். சரி, இப்படி நாம இருக்கும் போது ஒருவேளை நாம சரிங்க பிரதர், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன தேவனுக்கு முன்பாக அந்த தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் அப்படின் போது, ஏன்னா நம்முடைய உடன்படிக்கையினுடைய மைய கருத்து என்னன்னா, நமக்கு தெரியும், பலியினாலே உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்கள். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. அப்போ உண்மையான தேவ பக்தி என்ன அப்படின் போது, தேவனுடைய மனதை புரிந்து கொண்டு அதற்கு இசைவாய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்கிறது தான் உண்மையான தேவ பக்தி. தேவனுடைய மனசை புரிந்து கொண்டு அந்த மனதிற்கு இசைந்தார்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்வதே உண்மையான தேவ பக்தி. ஸோ இது நாம எங்க பார்க்கலாம்னா, முதலாவது நாம அதில் பார்க்குறோம் தேவ பக்தியில முதல் விஷயம் என்னன்னா, போதும் என்கிற மனது. 1 தீமோத்தேயு 6:6 இது நீங்க திருவிமலையில வரும் இந்த வசனம். இது
போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
திருவிமலம் வேணா நான் படிக்கிறேங்க. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான். அப்படின்னா ஒருவேளை தேவன் மேல நாம வச்சிருக்கிற பக்தி நமக்கு ஒரு ஆதாயம் கொண்டு வரும். முக்கியமா சொல்லும் போது அந்த ஆதாயம் நமக்கு எதுனா, ஜீவன் காப்பாற்றப்படுவோம் அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவோம். எப்படி பெற்றுக்கொள்ளுவோம்னா, தேவன் மீது நாம தேவ பக்தி உள்ளவர்களா இருந்தா அதன் மூலம் ஒரு ஆதாயம் கிடைக்கும். அந்த ஆதாயம் என்னன்னா நித்திய ஜீவன் அல்லது ஜீவன் காப்பாற்றப்படுதல். ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது ஜீவன் காப்பாற்றப்படும், ஆதாயம் கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும். ஆனா யாருக்கு கிடைக்கும், இல்லை எப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ளவர்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னா, அடுத்து சொல்றாரு, ஆனால் மன நிறைவு உள்ளவர்களுக்கே தரும். அப்படின்னா என்னன்னா, போதும் என்கிற
மனதோட வாழ்கிறதனுடைய ஆதாயம் பலன் அல்லது தேவ பக்தி மிகப்பெரிய ஆதாயம் என்ன? ஜீவன் காப்பாற்றப்படுதல். அப்ப நாம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதாயத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது, அது தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் இருக்கும் போது அதை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அதான் பார்த்தோம், அப்போ தேவ பக்தி அப்படின்போது த காட்லி மேன் அப்படின்னா என்னன்னா, சோ நீங்க நான் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு தேவன் விரும்புறார்னா, அவரை மட்டுமே சார்ந்து வாழக்கூடியவர்களா இருக்கணும் என்று தேவன் விரும்புறார், அவரை மட்டுமே. சரி, அப்போ போதும் என்ற மனசு நமக்கு எப்போ வரும்? போதும் என்கிற மனசு நமக்கு எப்போ வரும்? இல்ல வேலை வரலையோ, இல்ல அடிக்கடிக்கு வந்து போகலாம், ஆனா ஒரு நிலையான விஷயத்துல அது நிக்க மாட்டேங்குது. போதும் என்ற மனசு எப்ப வருங்க நம்மளுக்கு? எல்லாமே கிடைச்சா போதும், அது தேவன் பார்வையில உயர்ந்ததில்லை. முதல்ல போதும் என்கிற மனசு ஒவ்வொரு புதிய சிருஷ்டிகளுக்கும் எப்போ வரும் அப்படின் போது, எப்போ அவர்கள் தேவன் எனக்கு போதுமானவர் என்ற உணர்வில் இருக்கிறார்களோ அப்போ வரும். தேவன் எனக்கு போதுமானவர் என்கிற உணர்வும், தேவன் இந்த பூமியில எனக்கு தந்திட்ட நிலைமை எனக்கு போதும். ஒன்று வேணும், தேவன் எனக்கு போதுமானவர். ரெண்டு வேணும், தேவன் இந்த பூமியில எனக்கு தந்திட்ட நிலைமை போதும். இந்த சிந்தையில் இருக்கிறவர்கள் அந்த உண்மையான தேவ பக்தியில இருக்கிற சனங்கள். அப்ப நம்மளை பார்க்கணும், நம்ம மனசு எந்த வகையில் அது இன்னைக்கு இருக்குன்றது நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒருவேளை வந்து யாருக்கு இப்படிப்பட்ட மனநிலை உண்டாகும்? போதும் என்கிற மனசு வேணும், ஆனால் இந்த மனநிலை யாருக்கு யாருக்குள்ள உண்டாகும்? இது கூட சாதாரணம் இல்லை, எல்லாரும் சொல்ல முடியாதுன்னா தேவன் எனக்கு போதுமானவர் போதுமானவன் எல்லாரும் சொல்ல முடியும். ஆனால் யார் இதை அறிக்கை செய்ய முடியும் அப்படின் போது, தேவனுடைய தெய்வீக குணலட்சணங்கள் அல்லது அவருடைய அன்பு, அவருடைய நீதி, அவருடைய ஞானம், வல்லமை, உண்மை, கிருபை, இரக்கம், இந்த குணங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் யார் அனுபவித்தார்களோ அவர்கள் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். தேவனுடைய இரக்கத்தை யார் உணர்ந்தாங்களோ, தேவனுடைய அன்பை யார் அனுபவிச்சார்களோ, தேவனுடைய கிருபையை யார் அனுபவித்தார்களோ அவர்கள் தான் சொல்ல முடியும், தேவன் எனக்கு போதுமானவர். ஏன்னா அவர்கள் தேவனுடைய பரந்த குணத்தினுடைய தன்மைகளை நன்கு அறிந்து கொண்டு உணர்ந்தவர்கள். அங்க பார்க்காம உலகத்தை மட்டுமே பார்க்கும் போது இந்த ஒரு சிந்தையில நம்மால எனக்குமே இருக்க முடியாது. தேவனுடைய அந்த தெய்வீக குணலட்சணங்களுடைய தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் நாம் அனுபவிச்சிருக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை எதற்கு நேராக வழி நடத்துனா, தேவன் இன்னும் நெருங்கி கிட்டி சேருவதற்கேங்க நடத்து. சங்கீதக்காரன் சொல்லும் போது சங்கீதம் 23:1 நீங்கள் தெரிவிக்கல இந்த வசனம்.
ஆண்டவரே, என் நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை.
போதும், ஆண்டவரே என் நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை அப்படின்னா என்னன்னா, ஒருவேளை நான் என்னுடைய பார்வையில நான் எப்படி தேவன் என்னை வழி நடத்துகிறார் என்று நான் சிந்திக்கும் போது நான் ரெண்டு விஷயம் நினைக்கிறதில்ல. என்னன்னா, ஒன்று குறைச்சலா இருக்கிறதும் நினைக்கிறதில்ல, ரெண்டு இன்னும் எனக்கு தேவை என்றும் நினைக்கிறதில்லை. ஆனா இந்த மனசு யாருக்கு வரணும்? தேவன் எனக்கு போதுமானவர் என்ற சிந்தையில உள்ளவர்களுக்கு மாத்திரமே. தேவன் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். அவருடைய குணங்களுடைய தன்மையை உணராத ஒருத்தர் சொல்லவே முடியாது இல்லைங்களா? அதே நீதிமொழியில நாம் பார்க்குறோம், 30:8-9 நீங்க வாசிக்கலாம். நீதிமொழி
மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக.
வேண்டாம்,
எனக்கு தரித்திரத்தையும் கொடுக்காதீங்க, ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுக்காதீங்க. ஏன் குறைச்சல்? ஏன்னா குறைச்சல் வந்து என்ன பண்ணுனா, தேவன் மீது உள்ள விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்திடும். ஏன்னா தேவன் எனக்கு ரொம்ப குறை வச்சிட்டா. ஆனா ரொம்ப அதிகமா தேவன் கொடுத்துட்டாருன்னா என்ன நினைச்சிடுவார்னா, எனக்கு தான் எல்லாம் இருக்குது, தேவன் எதுக்கு? அதனால இது ரெண்டும் எனக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா இது ரெண்டுமே என்ன செய்யணும், ஒருத்தரை தேவனை விட்டு பிரித்து கொண்டு போயிட்டேன். ஏன்னா திரள் கூட்டத்தார் பற்றி நாம பார்க்கும்போது விதை வளர்ந்துச்சு, ஆனா என்ன பண்ணதுன்னா முள் வந்து நெருக்கிடுச்சு. அதுல ரெண்டு முள் என்னன்னா, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஒன்னு என்னன்னா, அவங்களுடைய தேவைகள் குறைவா இருக்கிறத கண்ட விசுவாசத்தை விட்டு விலகி போனாங்க. ரெண்டு, அவருடைய தேவைகள் அதிகமா இருந்ததுனால தேவனையே மறந்துட்டாங்க. அப்ப நம்முடைய விஷயத்துல நாம எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னா, முதல்ல நாம தேவன் போதுமானவர் அப்படின்ற உணர்வில் இருக்கும்போது, தேவன் நமக்கு தந்துட்ட நிலைமைகள்ல நாம எப்பவுமே ஒரு மன நிறைவோடு அங்க காணப்படுவோம். ஆனா சில சமயங்கள்ல நம்முடைய பார்வையில நாம நம்முடைய தேவைகளை நிலைமைகளை பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, குறைவா தான் தெரியும். நம்ம பார்வையில் அப்படிதான் தெரியும். ஆனா அந்த குறைவு தான் தேவன் பார்வையில நிறைவு. எப்படி பிரதர், நமக்கு நல்லா குறைவேன்னு தெரியுது, ஆனா தேவன் பார்வையில மாத்திரம் எப்படி நிறைவேன்னு தெரியுது அப்படின்னா, சில சமயங்களை நாம என்ன செய்வோம்னா, நம்முடைய குறைவுகள் இருந்து வெளியே வருவதற்கு நாம் என்ன பண்ணுவோம், சில முயற்சிகள் எடுப்போம். ஒன்று மாம்சீக வாழ்க்கைக்குரிய விஷயத்துல, ரெண்டாவது ஆவிக்குரிய விஷயத்துல. ஆனா இப்போ அந்த குறைவை நிறைவாக்கி கொள்றதுக்கு நாம முயற்சி எடுக்கும் போது என்ன நடக்கும்னா, நிறைவை நாம் என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. சரி, அடுத்து என்ன செய்வோம், ஒருவேளை நிறைவை நம்மால பூர்த்தி பண்ணிக்க முடியலன்னா என்ன பண்ணுவோம், முடியல என்ன செய்வோம், ஒருவேளை நாம இதுவரை ஒன்னும் செய்யல போல இருக்குது, ஆனா என்ன செய்வோம்னா, குறைவையெல்லாம் நிறைவு ஆக்குகிறவரிடம் செல்வோம். குறைவையெல்லாம் நிறைவு ஆக்குகிற பூர்த்தி செய்கிறவரிடம் நாம் செல்வோம். சரி, ஏன் தேவன் இப்படி நமக்கு அனுமதிச்சிட்டார், அடிக்கடி எங்க வர வச்சிடறாருங்க அவர், அவருடைய சமூகத்துக்கு ஏன் வர அடிக்கடி வர வைக்கிறார், இது எதனால நாம போறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற குறைவுகள். அடிக்கடி தேவ சமூகத்துக்கு போற, ஏன் தேவன் எதை விரும்பிட்டார் நம்ம கிட்ட, உறவை விரும்பிட்டார். ஏன்னா தேவன் சொல்றார், மனு புத்திரன்களை பார்க்கும் போது தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோன்னு அவர் பார்த்தார், ஒருத்தனும் இல்லை. அப்படி பார்த்தார் யாரைனா, நம்மளே பார்த்தார். ஆனா நாம எப்பெல்லாம் தேவன் கிட்ட போவோம்னா, குறைவு, அதாவது தேவன் பார்வையில் இல்ல, நம்ம பார்வையில குறைவுன்னு தெரியும் போதுதான் எங்க போவனா, தேவன் கையில. அப்ப தேவன் எதை விரும்புறாருன்னா, எப்போதுமே நாம அவரோட உறவு வச்சிருக்கணும்னு விரும்புறார். ஆனா அவர் யாருக்கிட்டே தொடர்பு கொள்றது இல்லை, அவருடைய ஜனங்கள் கிட்டதான். அப்ப அந்த ஜனங்களை அவர் தொடர்பு கொள்ளணும்னா, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன வேணும், அதாவது நம்ம பார்வையில குறைவு, தேவன் பார்வையில நிறைவு. இப்படி இருந்துச்சுன்னா தான் நாம எப்போதுமே தேவனை மட்டுமே சார்ந்திருக்கும். ஒன்னு குறைச்சலே தேவன் விட்டாலும், நிறைவிலே விட்டாலும், நாம யாருன்னே நமக்கே தெரியாது, இல்லைன்னா தேவன் யாருன்னே தெரியாம போயிடுவோம். அப்ப தேவன் விரும்புகிறார். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லும் போது, ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படிங்க முடியும், எப்படி முடியும், படிச்சா முடியுங்களா, இல்ல அவரு குணங்கள் பற்றின ஆழமான விஷயங்களை புரிஞ்சிட்டா முடியுமா, முடியாது. எப்படிதான் முடியும்னா, அந்த குணங்கள் ஒருவேளை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த அளவுக்கு ருசிச்சிருக்கணும், அந்த அளவுக்கு தான் தேவனை நான் சார்ந்து இருக்க முடியும். அவர் அன்பை ருசிக்கல, அவருடைய நீதி, இரக்கம், கிருபை எதுவுமே ருசிச்சு பார்க்கல, அப்புறம் எப்படி நாம சொல்ல முடியுங்க கர்த்தர் நல்லவர் நல்லவர்? அதாவது சொன்னார் இல்லையா, இந்த ஜனங்கள் என்னை வாயினாலே மரியாதை சொல்ற மரியாதை செய்யறாங்க, உதட்டினால மரியாதை செய்யறாங்க, ஆனா இருதயமோ தூரம். தேவன் எனக்கு போதுமானவர் சொல்லிருது, ஆனா ஒரு பக்கம் என்ன போயிருதம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க பிரதர், வேலை இல்லை, பணம் பத்தல, அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரி, என்னன்னா எல்லாம் குறைவா இருக்குது. காரணம் என்ன? காதல வாங்கியாச்சு தேவனுடைய விஷயத்த, ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல அதை உணர்றதே இல்லை. உணர்ந்தா தானே சொல்ல முடியும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எப்படிங்க உங்களால மாத்திரம் இப்படி இருக்க முடியுதுன்னா, அவ்வளோதான். ஏன் அவர் ருசிச்சிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில, ருசிக்காதவர் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், குறைய பற்றி பிரசங்கம் பண்றதே அவர் வேலையாயிடும், குறை குறை குறை. அப்போ மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த உண்மையான தேவ பக்தி அப்படின் போது தேவனை மட்டுமே நாம் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. ஏன்னா தேவன் நம்முடைய உறவை எப்போதும் அவர் விரும்புறதுனால இந்த சூழலை எப்பவுமே நமக்கு அவர் அனுமதிக்கிறார். அப்போ ஒருவேளை நம்முடைய பார்வையில் இருக்கிற குறைவுகள் நமக்கு நல்லதா இல்ல தவறானதுங்களா? ஒருவேளை உண்மையா உணர்ந்தவங்க சொல்றதுக்கு வேணாலும் வாய்ப்பு வருங்க. என்ன தேவன் என் வாழ்க்கையில குறைவை அனுமதிச்சிருக்கதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நான் எப்பொழுதுமே தேவனுடைய உறவில் இருக்க விரும்புகிறேன். அப்படி இல்லாதவங்க தான் சொல்ல முடியும் எனக்கு ரொம்ப குறைச்சல் இருக்கு அப்படி. அதனால தான் இன்னொரு இடத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்லும், இடைவிடாமல். ஏன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்? ஏன் என்ன கான்செப்ட்? எப்பொழுதுமே நீங்க தேவ உறவுல இருங்க. ஆனால் அந்த இடைவிடாமல் நம்ம பண்ணோம்னா, இடைவிடாமல் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே குறைவுகள் இருந்துகிட்டே இருந்தால் தான் இந்த இடைவெளி நமக்கு வராது இல்லைங்களா? அப்போது தேவனோடு எப்பவுமே நாம் உறவு கொள்ளணும்னா நம்ம குறைவுகள் வேணும். இதுதான் தேவ பக்தி, தேவனை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய பக்தி. இந்த தேவ பக்தியின் மூலம் நமக்கு கிடைக்கிற ஆதாயம் ஜீவன் காப்பாற்றிக் கொள்ளுதல் அல்லது ஜீவனை ஆதாயமாக பெற்றுக்கொள்ளுதல். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், ஒருவேளை நாமெல்லாம் அப்படி உணர்ந்துட்டா, எப்படி என் வாழ்க்கையில குறைவு இருக்குதுன்னு ஒருவேளை உணர்ந்தா தேவன் என்ன பண்றான்னா, உடனே அந்த குறைவை வந்து சரி பண்ணாம கொஞ்சம் நம்மளை சப்போர்ட் பண்றார். அப்படின்னா உங்களுக்கு குறைவு இருக்கோ ஆனால் நான் ஒரு சப்போர்ட் பண்றேன். எப்படி பண்றாருன்னா, இந்த 1 தீமோத்தேயு 6:7-8
உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
இதுதான் ஆறுதல், நிச்சயம்.
உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோ.
அதாவது என்ன சொல்றனா, குறைச்சல் இருக்கும், ஆனா எந்த குறைச்சல தேவன் விட மாட்டார் தெரியுங்களா? நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகள் இல்லாத அளவுக்கு தேவன் அவருடைய ஜனங்களை ஒருபோதும் விட மாட்டார். அப்ப பவுல் சொல்றாரு, அது தேவன் கொடுத்துறாரு உங்களுக்கு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க,
ஐஸ்வர்யவான்களாக
8 படிச்சீங்களா சார், 8, அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோ.
போதும் போதும், சரி. இது ஒரு விஷயத்த சொல்றார். ரெண்டாவது என்ன சொல்றேன்னா, இந்த உலக வாழ்க்கையினுடைய நிறைவை நீங்க விரும்பிட்டா அதுதான் உங்களுடைய எதிரி. இப்போ 9:10 வாசிங்க,
ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள்.
இவர்கள் வேற யாரும் இல்லை, இந்த பரம அழைப்புக்குள்ள வந்தவர்கள் தான். அதிகமான, அதாவது தேவன் தங்களுக்கு அனுமதிச்சிருக்கிற அந்த குறைவான நிலைக்கு மேல் இவர்கள் எதிர்நோக்கி போகும்போது சம்பவிக்கிற விஷயங்களை அவர் பேசுறாரு. அடுத்து படிங்க சார்,
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது.
பாத்தீங்களா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். எப்போ நம்முடைய தேவைகளுக்கு மேல நமக்கு பணம் வருதோ அங்கேதான் ஆசை வரும். ஆனா நமக்கு எது வரைக்கும் போதுமான அளவு பணம் வருதோ அது வரைக்கும் வராது. அதான் சொல்றாரு, ஒரு வேளை எப்போ அந்த ஆசை வந்துச்சுன்னா அதுதான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கும். அடுத்து படிங்க.
சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி
கொண்டிருக்கிறார்கள். இந்த அழைப்புக்குள்ள வந்தவர்கள் அந்த மாதிரி விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனார்கள். காரணம் என்னன்னா அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் போதும் என்ற மனசு இல்லாததுனால உலகத்தினுடைய விஷயங்கள் நிறைவா எதிர்பார்த்தார்கள். அது தேவனை விட்டு விலகி கொண்டு போனது. அடுத்து மிகப்பெரிய விஷயம் இப்போ சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல், அதே ஒன்று தீமோத்தேயு 6:11-12.
நீயோ தேவனுடைய மனுஷனே.
போதும், என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீயோ, சரி அப்படின்னா என்னங்க? இப்ப நீயோ தேவனுடைய மனுஷனே சொல்றாருன்னா என்ன? நீயோ தேவனுடைய மனுஷனா, நீ யாரை சார்ந்து வாழ்கிறவன்னா தேவனை சார்ந்து வாழ்கிறவன். நீ எதை சார்ந்து வாழ்கிறவன் இல்லைனா மேல் வசனத்துல சொன்னார் பாருங்க, அந்த விஷயத்தை நீ சார்ந்து வாழ்கிறவன் அல்ல. அதனால நீயோ தேவனுடைய மனுஷனே. அடுத்து பாருங்க,
இவைகளை விட்டோடி.
இவைகளை எவைகளை? குறைவை, குறைவியும் எதிர்நோக்கிற சிந்தை மற்றும் நிறைவையும் எதிர்நோக்கிற சிந்தை, இதை விட்டு ஓடி
நீதியையும்
நீதியையும்
தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு.
போதும், எதை நாட சொல்றாரு எதை விட சொல்றாருன்னு இந்த வசன பகுதிகளே நமக்கு அங்க புரியுது. அப்படின்னா என்ன சொல்றன்னா, முன்ன நீ காப்பாற்றி கொள்ளணும்னா என்ன பண்ணனா, தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் போது மாணவர் என்ற சிந்தையில நீ இருக்கும் போது இதுல இருந்த காப்பாற்றப்படுவா. அப்போ அந்த விஷயத்தை நாம பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் இயேசு அந்த ஒரு 3 நாள் அவர் அந்த மரணத்தின் நிலையில இருக்கும் போது அதுக்கு முன்பதாக அவர் சொல்லிட்டார் இல்லைங்களா, என் தேவனே என் தேவனே ஏனே கைவிட்டு. ஏன்னா எதை அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார்னா, தேவனோடு உள்ள உறவு அந்த ஒரு சில நாட்கள் இழந்து போற தன்மை. எப்பெல்லாம் நாமோ தேவ உறவுல இல்லையோ அப்பெல்லாம் நாமோ செத்தவர்கள் மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்போ தேவ உறவுல இருக்குமோ அதுதான் நமக்கு ஜீவன். அப்போ முக்கியமா நாம இதுல என்ன பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, தேவனை மட்டுமே நாம் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை இந்த கடைசி காலத்துல நமக்கு வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நாம் வாழ்கிற காலம் நாம போதும்னு சொன்னாலும் சும்மா விடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய ஜென்ம சுபாவத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஜனங்களுக்காவது பரவாயில்ல, ஆனா நம்ம சுபாவத்துக்கு 6000 வருஷம் ஆயிடுச்சு வயசு. நம்ம போதும் போதும்னாலோ மாம்சமோ உலோகமோ சாத்தானோ விட மாட்டாங்க. நாம போதும் போதும்னு சொன்னாலும் அப்போ நாம என்ன பண்ணணும்னா, ஸோ தேவ உறவிலே இருக்கணும்னா தேவன் நமக்கு போதுமானவர், தேவன் எனக்கு தந்துட்ட இந்த வாழ்க்கையில் இருக்கிற நிலைமைகள் போதுமானது என்கிற ஒரு சிந்தை நமக்கு அங்கே வேணும் சகோதர சகோதரிகளை. அப்போ ஒருவேளை நாம் எப்பெல்லாம் இந்த தேவ உறவை நாம் இழப்போம் அப்படின் போது, ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்யும் போது, ரெண்டாவது பார்க்கும்போது இந்த உலக வாழ்க்கையின் மேலே இருக்கிற கவனம் முழுவதும் அதன் மேல இருந்துச்சுன்னா தேவ உறவை விட்டு விலகிடுவோம். மூன்றாவது பார்த்தனா, தேவன் மேல விசுவாசம் இல்லைன்னா தேவ உறவை நாம் இழந்துடுவோம். ஸோ அப்ப நமக்கு ஜீவன் ஒருவேளை நாம காப்பாற்றப்படணும்னா முக்கியமான விஷயம் என்னன்னா தேவ பக்தி உள்ளவர்களா நாம இருக்கணும். அந்த தேவ பக்தி என்னன்னா தேவனை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை. சரி, நமக்கு நேரம் ரொம்ப இல்லை, அதனால நமக்கு போதுமான விஷயங்கள் ஒரு சிலது மாத்திரம் நாம் அங்கே பார்க்கலாம். ரெண்டாவதாக நோவாவுடைய விஷயத்தில் வெளிப்பட்டிருக்குது பயபக்தி. ஏன்னா தேவ பக்திக்கும் பயபக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. இது நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:7.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி.
போதும், பேதுரு சொன்னாரு தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார்னு. ஆனா இங்க அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது நோவாவுடைய மனநிலையில ஒரு விஷயத்தை பற்றி அவர் எழுதுறாரு. அவர் தேவ எச்சரிப்பு பெற்று அப்புறம் பயபக்தி உள்ளவனாக இருக்கிறார். புரியுது இல்லைங்களா? ஏற்கனவே அவருக்குள்ள உண்டாயிருந்த ஒரு மனநிலை என்னன்னா தேவ பக்தி. ஆனா இந்த பயபக்தி எப்போனா இது அவருக்குள்ள இல்லை, தேவ எச்சரிப்பு பெற்ற பிற்பாடு அவருக்குள்ள உண்டான ஒரு பயபக்தி. இது எப்படி நாம அங்க பார்க்க அத சொல்ல, தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. அப்போ முந்தைய இருந்த மனநிலைக்கும் இந்த மனநிலைக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, அது என்ன பயபக்தி அப்படின் போது, ஒருவேளை நீங்க கேஜேவில இந்த பயபக்திக்கு என்ன அப்படின்போது ஃபீர் அப்படி இருக்கும். ஒருவேளை இதை நாம கிரிக்கில போயிட்டு கடைசியா ஒரு அர்த்தம் நாம எடுத்து வரும்போது இதுக்கு என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, எச்சரிக்கை அல்லது எச்சரிக்கையா இருப்பது. எச்சரிக்கை அல்லது எச்சரிக்கையாய் இருப்பது. அப்போ இது என்ன எச்சரிக்கை? ஏன்னா பொதுவாகவே வந்து நாம எச்சரிக்கை என்ற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவோம்? ஆபத்தான சூழல், அப்புறம் ஒருவேளை இந்த இங்கே வந்து தேவன் என்ன சொல்றன்னா, தேவ எச்சரிப்பு, தேவன் அவருக்கு என்ன எச்சரிப்பு கொடுத்தார்னா, நீ உன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நான் உனக்கு சொல்லக்கூடிய கட்டளைகளை நீ கை கொண்டுட்டனா, என்ன பண்ணுவனா, இந்த ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய். அப்ப தேவன் என்ன எச்சரிப்பு கொடுத்தார்னா, நோவா ஜீவன் காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்யணும் என்கிறத தேவன் கொடுத்தார். முக்கியமா நோவா என்ன செய்திருக்கிறான்? அவர் காப்பாற்றப்படுவதற்கு தேவன் என்ன பிரமாணங்களை அங்க கொடுத்தாரோ அதை கடைபிடிச்சிட்டான். இன்னும் விசேஷமா நாம சொல்லும் போது நோவாக்கு தேவன் என்ன எச்சரிப்பு கொடுத்தார்னா, அப்ப எச்சரிப்புனா என்னன்னா, உன்னை நான் கொன்னுடுவேன் இல்ல உன்னை நான் சாகடிச்சிருவேன் அப்படி இல்லை, நான் சொல்றத நீ கேட்டு நடந்தனா அந்த ஆபத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுவ. சரி, அப்படி இருக்கும்போது அப்போ தேவன் என்ன வந்துட்டு, ஏன்னா அவருக்கு தேவன் சில கட்டளைகள் கொடுத்துட்டார். என்ன கட்டளை கொடுத்தார்னா, பேலையை கட்டி முடிப்பதற்கான சில கட்டளைகள் என்ன பண்ணார் தேவன், எல்லாம் இந்த சைஸ் அந்த சைஸ் எல்லாம் கொடுத்துட்டார். இப்போ நோவா என்ன செய்யணும்னா, தேவன் என்ன சொல்றனா, நான் சொன்ன மாதிரி செய்யறதுக்கு நீ எப்படி இரு, எச்சரிக்கையா இரு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சனா நீ காப்பாற்றப்படுவா இல்லைங்களா? இன்னும் சொல்லிட்டா தேவன் வந்துட்டு எச்சரிக்கிறார்னா அது ஒரு ரெட் சிக்னல். என்ன சொல்றன்னா, ஒன்று நீ இந்த வழிக்கு வழி தாண்டி போனனா உனக்கு ஆபத்து இருக்கு. அப்போ என்ன நமக்கு சேஃப் இல்லை பாதுகாப்பு அப்படின்னா, தேவன் என்ன எச்சரிக்கை சொன்னாரோ அதுக்கு உட்பட்டு நடக்கிறது. சரி, அப்படி என்ன, இப்போ உதாரணம் தேவன் வந்துட்டு ஆதாமுக்கு ஒரு ரெட் சிக்னல் வச்சார், என்ன தெரியுங்களா, இந்த கனியை, அதான் ரெட் சிக்னல், எச்சரிக்கை. ஆனா அந்த எச்சரிக்கை உள்ள என்ன இருந்துச்சு தெரியுங்களா, ஜீவன் காப்பாற்றிக்கொள்ளு. நோவாக்கு தேவன் கொடுத்த அந்த எச்சரிக்கை என்னன்னா, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய், புசிக்காம இருந்தனா ஜீவனோடு இருப்பாய். அப்ப தேவன் நம்மளை எச்சரிக்கை செய்யறாரு அப்படின்னா, நம்முடைய ஜீவன் காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்க சொல்றார். அவ்வளவுதான் காசு. தேவன் நம்மளை எச்சரிக்கிறார்னா நம்முடைய ஜீவன் காப்பாற்றி கொள்வதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்கும்படி சொல்கிறார். சோ அதுதான், அதனாலதான் இப்போ லோத்து கூட அவர் சொல்லும் போது சொல்லுவார், நீ ஜீவன் தப்ப என்ன பண்ணு, ஓடிப்போ. அப்ப ஓடி போகும்போது சில விஷயம்லாம் சொன்னார், திரும்பி பார்க்காத, அங்க நிக்காத. அதையெல்லாம் ஒருவேளை கேட்டு சரியா செஞ்சிருந்தார்னா அவர் மனைவி கூட காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்போ முக்கியமா தேவன் நமக்கு தரக்கூடிய எச்சரிப்பு என்னன்னா, உங்கள் ஜீவன் காப்பாற்றி கொள்வதற்கு நான் என்ன சொல்றனோ அதை நீங்க செய்யுங்க. சரி, அப்படி ஒருவேளை தேவன் நமக்கு என்ன பிரமாணங்கள் ஜீவன் காப்பாற்றி கொள்றதுக்கு தரார்னா, உபாகமும் 8 உபாகமும் 8 நீங்க 11 மட்டும் படிக்கலாம். உபாகமும் 8:11 மட்டும்.
உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும், நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும்
அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும்
கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு.
போதும். இப்ப தேவன் என்ன எச்சரிக்கை சொல்றாரு அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாத படிக்கும், நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமல் போகாத படிக்கு. அப்ப என்ன தேவன் நம்மளுக்கு எச்சரிக்கை தரார் அப்படின்னா, அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்கும்படி தான் நம்ம எச்சரிக்கை. ஏன் அப்படின்னா, தேவன் நமக்கு தர பிரமாணங்களுக்குள்ள என்ன வச்சிருக்கிறார்னா, ஜீவன் காப்பாற்றி கொள்வதற்கான வழிமுறைகள். தேவன் நமக்காக தான் பிரமாணங்கள் கொடுக்கிறார். அந்த பிரமாணங்களுக்குள்ள என்ன வைத்திருக்கிறார் அப்படின் போது, நம்முடைய ஜீவன் காப்பாற்றி கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதுக்கு இசைந்த பிரமாணங்களை தான் தேவன் அங்க நமக்கு தரார். அப்போ ஒருவேளை நாம் ஜீவன்ல நிலைத்திருக்கணும், நம்முடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ளணும்னா நாம செய்ய வேண்டியதுனா, தேவன் என்னென்ன பிரமாணங்களுக்குள்ள ஜீவன் உள்ளடக்கி கொடுத்திருக்கிறாரோ அந்த பிரமாணங்களை நாம கடைபிடிக்கும் போது மாத்திரமே நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படும் அல்லது தப்பித்துக் கொள்ளுவோம். சரி, அப்படி தேவன் வந்து ஏன் வந்து நம்மளை இப்படி எச்சரிக்கிறார்னா, நம்ம மேல அவர் அன்பு வச்சிருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சங்கீதம் 23:3 சொல்வார், தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்ப நீதி என்னன்னா, அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு நடப்பது தான். அப்போ தேவன் வந்து என்னென்ன பிரமாணத்துக்குள்ள ஜீவன் வச்சிருக்கிறாரோ அந்த பிரமாணங்களை நம்ம கடைபிடிச்சு நடக்கும் போது மாத்திரமே நாம் நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படும் அல்லது ஜீவனில் நாம் நிலைத்திருப்போம். அதுல முதலாவது தேவன் எந்த ஒரு பிரமாணத்துக்குள்ள ஜீவன் வச்சிருக்கிறார்னா, அதுல முதல் பிரமாணம் நீதியின் பிரமாணம். ஏன் அப்படின் போது, கர்த்தர் இயேசுவை நாம விசுவாசிச்சோம், ஈடுபலியின் மேல விசுவாசம் வைக்கும் போது நீதிமான்களா எண்ணப்பட்டோம். இது தேவன் கையில இருக்குது. ஆனா இன்னொன்னு என்னன்னா, நீதி மான்களாக முழுவதும் மாற்றப்படணும். இதை யார் கையில கொடுத்துட்டார்னா, நம்ம கையில. எப்படின்னா, நீதியின் கிரியைகளின் மூலம் அதை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அப்போ நாமோ ஜீவன் நமக்குள்ளே ஜெனிப்பிக்கப்பட்டது நீதிமானாக்கப்பட்ட நிலை, ஜீவன் நமக்குள்ளே நிறைவாகுவது நீதிமானாக முழுவதும் மாற்றப்பட்ட ஒரு நிலை. அப்போ நமக்கு தேவன் ஜீவன் எதில் வச்சிருக்கிறார்னா, நீதியின் பிரமாணங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். நீதிமொழி 12:28. நீதிமொழி 12:28.
நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை.
போதும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில்
மரணம் இல்லை.
அப்படின்னா நீதியின் பாதைனா பாதை, பாதைனா நம்முடைய வாழ்க்கை முறைமைகள் அல்லது நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிற செயல்பாடுகள். அப்போ நாம எந்த பாதையில போனா நம்முடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ளலாம் தேவன் சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையில நீதியான வாழ்க்கைய நீங்க அமைச்சு கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு ஜீவன். அல்லது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நீதியின் கொள்கையை ஏற்படுத்திட்டு அதன்படி வாழ்ந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஜீவன். ஏன்னா அந்த வாழ்க்கை முறைமைகளுக்குள்ள உங்களுக்கு என்ன இல்லைன்னா மரணம் இல்லை. அல்லது உங்களுடைய ஜீவன் போகாது, நீங்க காப்பாற்றப்பட்டுடுவீங்க. மகா உபத்திரவத்திற்கு நீங்க காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நீதியும் அதனுடைய கொள்கைகளையும் வைத்து நீங்கள் வாழ வேண்டும். ஏன்னா அந்த பாதையில் தான் என்ன இல்லைன்னா மரணம் இல்லை. அப்படின்னா அந்த பாதையில மரணம் இல்லை, அப்ப இன்னொரு பாதையில அது என்னன்னா அநீதி. தேவனுடைய நீதியினுடைய பிரமாணங்களுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை நாம வாழும் போது ஏற்கனவே நாம பெற்றிருக்கிற ஜீவனை அப்படியே இழந்து போயிடுவோம், இழந்து போயிடுவோம். இதுல யாருக்குமே தேவன் முகதாட்சணம் வைக்கிறது இல்லை. நீதி நீங்க தவறுனீங்கன்னா அதுக்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நீங்க உங்களுடைய ஜீவன் காப்பாற்றப்படணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீதியின் கொள்கையை கடைபிடிக்கணும். ஸோ அதை குறித்து நாம் பார்க்கணுன்னா நமக்கு போதுமான சமயம் அங்கே இருக்காது. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா தேவன் வந்து ஒருவேளை நீங்கள் நீதியின் பாதையில் நடக்கணும்னா எசேக்கியேல் 18 அதிகாரத்தில் நிறைய விஷயம் அவர் சொல்கிறார். நமக்கு வாசிக்க நேரம் இல்லை. என்ன சொல்கிறாருன்னா அதில் ஒரு சில வசனங்கள் நான் வாசிச்சுட்டு சொல்லிட்டு போயிருந்தோம். எசேக்கியேல் 18:8-9 சொல்கிறாரு. அதில் திருவிவிலமுடைய சில மொழிபெயர்ப்புகளில் மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுள்ள தீர்ப்பளித்தல், அடுத்து என்ன சொல்றேன்னா என் நியாயங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து. முக்கியமா இந்த வசன பகுதிகளில் அவர் என்ன சொல்றேன்னா நீங்க உங்களுடைய சகோதரன் சகோதரி விஷயத்துல இந்த நீதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கையாளும் போது என்னன்னா வேணும்னா அந்த வசனம் மட்டும் வாசிச்சிட்டீங்களா, எசேக்கியேல் 18:8-9.
வட்டி கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து.
மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து. அப்ப இந்த விஷயம் யாருக்கிட்டே ஒருத்தர்கிட்ட வழக்கு வந்திருக்கு, ஒருவேளை அது உங்ககிட்ட என்கிட்ட வந்திருக்கலாம். அப்படி ஒரு வழக்கு வந்துச்சுன்னா எப்படி தீர்க்கணுங்களா? உண்மையாய். அப்படின்னா என்னன்னா நான் என்னுடைய சுயநலத்தையும் உள்நோக்கம் வச்சு செய்யக்கூடாது, அதே சமயத்தில் உங்களுடைய சுயநலத்தையும் நான் எனக்குள்ள வச்சு செய்யக்கூடாது. அப்ப உண்மையா நியாயம் தீர்த்து படிங்க.
என் கட்டளைகளின்படி நடந்து,
என் கட்டளையின்படி நடந்து
என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில்.
சரி, இப்ப அவருடைய கட்டளைகளை நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில். யாரு யார் யார் விஷயத்துல நீதியை கையாள்றாரோ அவர் என்ன பண்ணணும்னா தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொண்டுதான் ஒரு சகோதரன் சகோதரி விஷயத்துல என்ன பண்ணும், விஷயத்தை கையாளணும். ஒருவேளை அப்படி யாராவது செய்தா அவங்க என்ன வாங்கலாம்? ஒருவேளை நீதி நியாயங்களை கை கொண்டு ஒரு சகோதரன் சகோதரி விஷயத்துல கையாள்றாங்கன்னா அவங்க என்ன ஆவாங்க? நல்லா நீங்க படிங்க.
அவனே நீதிமான்,
அவன்
நீதிமான்.
இல்ல இல்ல, நல்ல வசனம் பாருங்க.
அவன் பிழைக்கவே பிழைப்பான்.
ஒருவேளை நீங்க நான் உயிரோட இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுங்களா? நம்முடைய சகோதரன் சகோதரியுடைய விஷயத்துல தேவனுடைய நீதியின் பிரமாணம் என்ன வழி காண்பிக்குதோ அதை மாத்திரமே நாம செய்யணும். ஒருவேளை அதுக்கு எதிர்மாறாக நாம செய்துட்டோம்னா நாம் ஜீவன் வந்துட்டு இழப்பது நிச்சயம். ஏன்னா நீதியின் பாதையில ஜீவன் இருக்கு, அநீதியின் பாதையில மரணம் இருக்குது. ஆனா இன்னும் அநேக விஷயங்கள் ஆனா நம்ம பார்க்கறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் தேவனுடைய நீதியின் பிரமாணங்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பின் பிரமாணம் மற்றும் தேவனுடைய தெய்வீக ஞானத்தினுடைய வழி நடத்துதல் இதையெல்லாம் நாம கையாளும் போது நம்முடைய ஜீவன் காப்பாற்றிக் கொள்வதற்கான சமயம் நமக்கு இருக்கும். ஸோ தேவன் தாமே இந்த மேலான தெய்வீக வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஸோ தேவன் தாமே கேட்ட அவருடைய வார்த்தைகளின்படி நாம் அனைவரும் நடக்க உதவி செய்வாராக. மற்றும் இது நிறைவு செய்ய முடியாததுக்காக நீங்கள் யாவரும் தயவாய் மன்னிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை தந்துட்ட விசேஷமாக கமிட்டியை சார்ந்த அருமை சகோதரர் அவர்களுக்கும் சபையாராகிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.